يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم فبشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய இரவுகளில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய எல்லாவிதமான நன்மைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கு நல்ல கூலி வழங்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பானவர்களே, நபித்தோழர்கள் சஹாபாக்கள் வாழ்வு தரும் படிப்பினைகள் என்ற தலைப்பின் கீழாக நேற்று முதல் நாம் அல்லாஹுடைய தூதரால் உருவாக்கப்பட்ட அந்த சமூகத்தை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். சஹாபாக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களை நம்ம புகழ்கிறோம், அவர்களை பற்றி பேசும்போது அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்கின்றோம். இவைகளையெல்லாம் நாம் செய்கின்றோம் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களுக்கு புரிந்த அருளினுடைய வெளிப்பாடு தான். எந்த ஒரு நபித்தோழருடைய பெயரை சொல்லும் போதும் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்றோம். நீங்க ஹதீஸுகள்ல வரலாறுகள்ல எல்லா இடங்கள்லையும் நபித்தோழர்களை பற்றி அவர்கள் ஒருவரை பற்றியோ இருவரை பற்றியோ பலரையோ பற்றி பேசும்போது அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக அப்படிங்கிற அந்த பிரார்த்தனையை நாம் செய்கின்றோம் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த மக்களுக்கு புரிந்திருக்கக்கூடிய அருளினுடைய வெளிப்பாடு. இப்ப பொதுவாகவே இன்றைக்கு அறிந்தவர்களுக்கு பிரார்த்தனை செய்வதே அரிதாகத்தான் இருக்கு. தெரிஞ்சவங்களுக்கே நம்ம என்ன செய்யறதில்லை அப்படின்னா பிரார்த்தனை செய்வது கிடையாது. அந்த அளவுக்கு தான் மனித இயல்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனா நம்ம நமக்கே பிரார்த்தனை செய்யறோமாங்க டவுட்டா தான் இருக்கு. அப்படிதானே, நமக்காகவே கையேந்தி அல்லாட்ட என்னென்ன நேரங்கள்ல மன்றாடுகிறோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் நமக்கே இருக்குது. ஏன்னா மன்னிப்புக்குரிய நேரங்கள்ல பிரார்த்தனைக்குரிய நேரங்கள்ல எல்லாம் என்ன செஞ்சோம் அப்படின்னா அந்த நேரங்களை அப்படியே நம்ம வந்து கடந்து போறோம். நிறைய நேரங்கள்ல பள்ளிவாசலுக்கு வரோம், பாங்குக்கும் இக்காமத்துக்கும் மத்தியில் இடம் நேரம் இருக்கு அப்படின்னா அந்த நேரத்தை பிரார்த்தனையோடு நாம் கழிப்பதற்கு முயற்சி செய்யறோமா அப்படின்னு யோசிச்சோம்னா பெரும்பாலும் இல்லை. சஹருடைய நேரம் இருக்குது, அந்த நேரம் நமக்கு கிடைக்கப்படுது. சஹர் நேரம் மன்னிப்பின் நேரம் என்று அல்லாஹ் சொல்றான். இத்தனை நாட்கள்ல நம்ம எத்தனை முறை அந்த சஹருடைய நேரத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கோம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். பொதுவாகவே நமக்கே பிரார்த்தனை செய்வது என்பது அறிதலும் அரிதாகத்தான் இருக்குது. அதில் வர நிறைய கேள்வி, இப்ப பரலுக்கு பிறகு பிரார்த்தனை செய்யலாமா கூடாதா, ஒருத்தர் கூடாதுங்கிறாரு, நீங்க என்ன சொல்றீங்க, அதுல உங்க கருத்து என்ன, டெய்லி கேட்கலாமா, இப்படி ஓடி போச்சு. இப்ப துவா கேட்கிறோமோ இல்லையோ, துவா கேட்கலாமா கூடாதாங்கிற ஒரு பிரச்சனை என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு மத்தியில் ஓடிட்டு இருக்கு. அப்ப பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருள் புரிந்திருக்கின்றார். நபிமார்களுடைய பெயரை கேட்டால் அலைஹி ஸலாம்னு சொல்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரை கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம், அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் சொல்றோம், இல்லைன்னா சலவாத்தை முழுமையாக சொல்ல வாய்ப்பு இருந்தா சொல்றோம். சஹாபாக்கள் அவர்களுடைய பெயரை கேட்கக்கூடிய நேரத்தில் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அல்லாஹ் அவர்களுக்கு புரிந்தனுடைய அருளினுடைய வெளிப்பாடு அது. யாருன்னே தெரியாது, அவங்க நம்ம பார்த்தது கூட கிடையாது. ஆனா அவர்களுடைய பெயரை கேட்கும் போது யதார்த்தமாக நம்முடைய ஞாபகத்தில் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு வருது அப்படின்னா அவங்க எந்த அளவிற்கு மார்க்க விஷயங்கள்ல மிகச்சரியாக இருந்தால் அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை கொடுத்திருப்பான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது அல்லாஹுடைய அன்பினுடைய நேசத்தினுடைய வெளிப்பாடு. அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவனைத்தான் உலகம் நேசிக்கும். அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அவர்களை உலகம் நேசிக்கும் என்பது அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய யதார்த்தமான நியதி. அல்லாஹ் ஒருத்தரை நேசிச்சிட்டா உடனே அல்லாஹ் என்ன செய்வாங்க, என்ன செய்வாங்க? சவுல் பாய் அவட்ட கேள்வி ஆரம்பம். யார முதல்ல கூப்பிடுவான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவான். முதல்ல நான் இவரை நேசிக்கின்றேன், நீங்க என்ன செய்யுங்க, அவரை நேசிங்க அப்படின்னு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நான் உடனே நேசம் கொள்கின்றேன் சொல்லுவாங்க. சொல்லிட்டு நேரம் வானவர்கள்ட்ட போவாங்க, அல்லாஹ் இந்த மனிதரை நேசிக்கிறான், பிறகு நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசிங்க. எந்த அளவுக்கு போகும் அப்படின்னா கடலின் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஹத்தல் ஹூத், அந்த கடலுக்கு அடியில் இருக்குமா இல்ல மீன், அந்த மீன் வரை என்ன செய்யும் அப்படின்னா நேசிக்கும் அப்படிங்கறது அபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த நேசம் யாருக்கு கிடைச்சது? உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய நபர்கள்ல இன்னாருக்கு கிடைத்தது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா யார சொல்லுவோம்? நம்ம யார சொல்லுவோம்? யாரங்க சொல்லுவோம்? சஹாபாக்களை சொல்லுவோம். அவங்களை பத்தி தானே பேசுறோம். அப்ப அவங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்குது. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அதை பெற்றிருக்கின்றார்கள். என்ன காரணம் அப்படின்னா அதை பெறுவதற்கு அவங்க செஞ்சது என்ன, அவங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமாக அவங்க செஞ்சது என்ன அப்படின்னா அல்லாஹுடைய தூதரை பின்பற்றினாங்க. சரியா? அல்லாஹுடைய தூதரை ஏன் பின்பற்றினாங்க சொல்லுங்க. யார வேற? அல்லாவே நேசிச்சாங்க. அல்லாவை நேசிச்சனால என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதரை அவங்க பின்பற்றினாங்க. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நபியே நீங்க சொல்லுங்க, இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். நீங்கள் என்னை பின்பற்றினால் யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறது மட்டும் இல்ல, யவுஃபில்லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக முழுமையாக அல்லாஹுடைய தூதரை எல்லா விஷயங்களிலும் பின்பற்றினாங்க. அவங்களுடைய அந்த இத்திபா இருக்கா இல்லையா, பின்பற்றுதல் அப்படின்னு இருக்கா இல்லையா, அதுலேயே நமக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்கு. நம்மளும் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றோம் தான், பின்பற்றுறோமா இல்லையா? நாமும் என்ன செய்யறோம்? அல்லாஹுக்கு கட்டுப்படுறோம், அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுகின்றோம் என்று நாமும் சொல்றோம். ஆனால் அந்த பின்பற்றுவதை வெளிப்படையாக அப்படியே தன்னுடைய சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் அப்படியே நடைமுறையில் வைத்தவர்கள் யார் அப்படின்னா சஹாபாக்கள் தான். அவங்களை தான் நம்ம பார்க்கணும். அல்லாஹுடைய தூதரால் உருவாக்கப்பட்ட அந்த சமூகத்தை தான் நாம் பார்க்கணும். ஒரு சின்ன விஷயம்தான், அந்த சின்ன விஷயத்தை கூட அல்லாஹுடைய தூதர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா காலம் முழுக்க கடைபிடிப்பாங்க. நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும், ஆனா அதை சில நேரங்களில் கடைபிடிப்போம், சில நேரங்களில் விட்டுருவோம். நம்மை அறிந்தும் சில நேரங்களில் விட்டுருவோம், அறியாமலும் சில நேரங்களில் விட்டுருவோம். ஆனால் ஒரு விஷயத்தை அல்லாஹுடைய தூதர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டார்கள், இதை நான் செய்யணும்னாங்கன்னா அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்திற்கு நமக்கு ஒரு உபதேசம் செய்யப்படுது, சாப்பிடுறது சம்பந்தமா ஷைத்தான சம்பந்தப்படுத்தி ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்காங்க. ரசூல்ல என்ன ஹதீஸ்? வேற அது இல்ல, வேற இடது கையால சாப்பிடாத, லா தவக்குலு பிஷ்மால் ஃபைன்ன ஷைத்தான யாக்குலு பிஷ்மால். நீங்க இடது கையால சாப்பிடாதீங்க, இடது கையால யார் சாப்பிடுவா? ஷைத்தான் சாப்பிடுவான் அப்படிங்கறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்த ஒரு நடைமுறை. இந்த நடைமுறை எல்லா காலங்களிலையும் நம்மள்கிட்ட இருக்குதா எல்லா சூழல்களையும் நம்மகிட்ட இருக்குதான் பாக்கிறோம். இது ஒரு சின்ன விஷயம்தான், ஆனா இந்த விஷயத்தை நாம் பல நேரங்களில் சர்வசாதாரணமாக கடந்துட்டு போயிடுவோம். ஆனா ஒரு அழகான ஒரு செய்தி பாருங்க, அம்ரிபுன அபிசரமான் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இவங்க ஒரு நபிச்சோழர், அவங்க வந்து நபிகள் நாயகம் செல்லாக சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்தை, அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்தை அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில் காலம் முழுக்க கடைபிடித்தார்கள் என்பதற்கான ஒரு உதாரணம். அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹுடைய தூதரை நமக்கு கொடுத்தார். கொடுத்துட்டு என்ன சொன்னா, வமா ஆதாக்கும் ரசூலு ஃபகுதூஹு, உங்களுடைய தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு, எதை விட்டு உங்களை தடுத்து இருக்கிறாரோ அதை விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, தகுந்து கொள்ளுங்கள் அப்படிங்கறத அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த விஷயத்துல அப்படியே அதை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சாங்க. தூதர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அது அப்படித்தான், அது வாழ்க்கையில எந்த காலமும் எனக்கு மறக்காது, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு கையில டீயும் ஒரு கையில பிஸ்கட் இருக்கும்போது என்ன செய்வோம், என்ன டக்குன்னு ஒரு கடி ஒரு குடி அப்படின்ட்டு போயிடுவோம், அப்படித்தானே யதார்த்தமா நடந்துடும். ஆனா அவங்க அப்படியெல்லாம் கிடையாது, அது சின்ன விஷயம்தான், காலம் முழுக்க அது என்கிட்ட இருக்கும், காலம் முழுக்க அது என்கிட்ட இருக்கும், அதுல என்ன செய்ய மாட்டேன் நானு, அதை மாற்றவே மாட்டேன் அப்படிங்கறத என்ன செய்வாங்க அப்படின்னா மிக தெளிவாக இருப்பாங்க. சரி, இப்ப ஒரு கேள்வி, தட்டுல சாப்பாடு இருக்கு, தட்டுல சாப்பாடு இருக்குது, சோறு இருக்குது, நமக்கு வந்து நம்முடைய பிரதான உணவு என்னது, சாப்பாடு தானே, சோறு தானே, அந்த சோறை எப்படி சாப்பிடணும், கையால சாப்பிடணும். யார் அது, ஆஹா எவ்வளவு அழகான பதில், உண்மையில கையால சாப்பிடணும், கரெக்ட் தான். அதாவது சோறு இருக்குது, வைக்கப்பட்டோன்ன நமக்கு முன்னால எங்க இருக்குதோ அங்கிருந்தா என்ன செய்யணும், சாப்பிடணும், நடுவுல பீச தேடக்கூடாது, தோண்டி அப்படியே உழப்பி உழப்பி உள்ள என்ன இருக்கு உள்ள என்ன இருக்கு அப்படி உணவை என்ன செய்யக்கூடாது, அலைக்கழித்து சாப்பிடுதல் அப்படிங்கறது கூடாது, சரிங்களா? இப்ப பாருங்க, குந்து குலாமன், நான் ரொம்ப சின்ன பையன், யார் சொல்ற, அம்ருபுன அபிசலமா சொல்றார் ரதியல்லாஹு, நான் ரொம்ப சின்ன பையன், குந்து குலாமன் ஃபி ஹிஜ்ரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சின்ன பையனாக இருக்குமோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு நான் இருந்திருக்கிறேன், அவங்க வீடுகளில் இருந்திருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் எனக்கு முன்னால் வக்கான எதி ததீஷு ஃபி ஸஹ்ஃபா, அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, நான் என்ன செய்வேன், அந்த சாப்பாடு தட்டை அப்படியே என்ன செய்வேன், உழப்பிக்கிட்டே இருப்பேன். சின்ன பிள்ளைங்க அப்படித்தானே செய்யும், சின்ன பிள்ளைங்க இந்த சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா அப்படி அங்கே இங்கே அப்படி என்ன செய்வாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அவங்கள்ட்ட சொல்றாங்க, ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா உலாம், சிறுவனே, சம்மில்லா, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, சிறுவனே சம்மில்லா பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, ஒகுல் பி யமீனிக்க, உன்னுடைய வலது கையால் சாப்பிடு, ஒகுல் மிம்மா எலிக்க, உனக்கு பக்கத்தில் எது இருக்கோ அதுல இருந்து சாப்பிடு. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு அழகான ஒரு நடைமுறை, சிறு வயதுல அம்ருபுன அபிசலமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லித்தராங்க. இது ஒரு சின்ன விஷயம் தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இதுலையும் அப்படி என்ன அவங்களுடைய வாழ்வியல் இருக்கு அப்படின்னா, அவர் சொல்றாரு பாருங்க, ஃபமாஜால தாந்தி பாத், அதற்கு பின்னால என்னைக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுத்தாங்களோ அதிலிருந்து என்னுடைய வாழ்நாளுடைய எல்லா நிலைகளும் நான் இப்படிதான் சாப்பிட்டேங்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம் தான், எப்படி தன்னுடைய வாழ்வியல்ல கடைபிடிக்கிறாங்கன்னு பாருங்க. சரி, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துலங்க எல்லா நேரமும் இப்படிதான் இருக்கணுமா, அப்படியே கடந்துட்டு போவோமே அப்படிங்கறது இல்ல. இதுதான் அவங்க, சின்னதோ பெருசோ கிடையாது, பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ கிடையாது, எனக்கு இதை அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு இதை சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, சொல்லிக் கொடுத்த அந்த விஷயத்தை என்ன செய்வேன் அப்படின்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில முழுசா கடைபிடிப்பேன், ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேன், அதை நான் விட்டுவிடவே மாட்டேன் அப்படிங்கறதுல மிக கவனமாக இருந்தாங்க. இதுதான் இத்திபா. இப்ப நம்ம யாரு, நம்ம அல்லாஹையும் ஏத்திருக்கிறோம், அல்லாஹுடைய தூதரையும் ஏத்திருக்கிறோம். அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட எனக்கு மார்க்கம் என்ன சொல்லி காட்டுதுன்னா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறீங்க அப்படிங்கறதுக்கான மிகப்பெரிய அடையாளம் என்ன, என்ன அடையாளம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுறது, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுறதுதான் எனக்கான மிகப்பெரிய ஒரு அடையாளம். நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறேன், நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டா சொர்க்கம் போகணும். அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் என்னன்னா, எனக்கு மார்க்கத்தை கற்றுத்தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக நான் என்ன செய்யணும், அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கம் எனக்கு கற்றுத்தந்த ஒரு நடைமுறை. அதுல என்ன செய்வாங்க அப்படின்னா, நபித்தோழர்கள் மிகச்சரியாக இருந்திருக்கிறாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் இதை செய்யாத அப்படின்ட்டா அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட அது இருக்கவே இருக்காது. அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளவு நாள் பழக்கமாக இருந்தாலும் சரி, புதுசா இருக்குது அப்படின்லாம் கிடையாது, எத்தனை நாள் பழக்கமாக இருந்தாலும் அதை என்ன செய்வாங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடியவர்களாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஏராளமான உதாரணங்களை பார்க்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு முஸ்லீம் என்ற ரீதியில என்னுடைய வாழ்வியினுடைய எல்லா அம்சத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பின்பற்றி நடக்க வேண்டும், இதுதான் எனக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டளை. அந்த கட்டளையில நான் யாரை பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு முன்மாதிரியாக அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த அவர்களைத்தான் நான் என்ன செய்யணும் அப்படின்னா முன்மாதிரியா பார்க்கணும். இதே ஒரு விஷயம் பாருங்க, ஒருத்தர் அதை ஏற்றுக்கொள்ளல, ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, அவருக்கு உணவு வருது, ஒரு மனிதருக்கு உணவு வருது, உணவு வந்தோட என்ன செஞ்சாரு, இடது கையால சாப்பிடுறாரு, இடது கையால சாப்பிடுறாரு. சாப்பிடும் போது நபிகள் நாயகம் சரதாசன் சொல்றாங்க, நீ வலது கையால சாப்பிடுப்பா அப்படிங்கிறாங்க. அவர் சொல்றாரு, என்னால முடியாது அப்படிங்கிறார், எனக்கு வலது கையால சாப்பிட முடியாது. அப்ப நபிகள் நாயகம் சரதாசன் சொல்றாங்க, உன்னால முடியாமே போகட்டும்ன்ற, உன்னால முடியாமே போகட்டும்ங்கிறாங்க. ஒரு காலத்துல அவர்னால் வலது கைக்கு தூக்கி சாப்பிடவே முடியாம போயிருச்சு. ஒரு விஷயம் சொல்லித்தரப்படுது அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சாதாரணமானது இல்ல, ஏதோ கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல. என்னால முடியாதுன்னு அவரு, என்னால முடியாதுங்க அப்படின்னாரு. அப்படியே உன்னால முடியாமே போகட்டுட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொன்னனால ஒரு கட்டத்தில் அவர்னால் வலது கையை தூக்கி சாப்பிடவே முடியாம போச்சு. அப்ப ஒரு விஷயத்தை சொல்லி தந்தால் அந்த விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்கான ஒரு உதாரணத்தை நீங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். அதுக்கு முரண்டு முடிப்பவர்களுடைய நிலை என்னவானது என்பதையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறுகள்ல அவர்களோடு இருந்தவர்களை பற்றி என்ன செய்து அப்படின்னா குறிப்பிடப்படுவதை பார்க்கலாம். இன்னொரு விஷயம் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டார்கள் என்றால் கற்றுக்கொண்டதை எப்படி அவர்கள் கடைபிடித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் ஒரு விஷயத்தை வேணாம் அப்படின்ட்டா அதை எப்படி வேண்டாம் என்பதை எடுத்துக்கொண்டார்கள் என்பதற்கான அடுத்த ஒரு உதாரணம் பாருங்க. அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, இறை தூதர் கொடுத்தா நான் எடுத்துக்குவேன், இறை தூதர் தடுத்தா நான் தடுத்ததுதான், அது திருப்பி என்னுடைய வாழ்வில் என்ன செய்யாது, வராது என்பதுதான் நபிச்சோழர்கள். உதாரணத்துக்கு ஒண்ணு பார்க்கணும் அப்படின்னா, அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஒரு மனிதரை பார்க்கிறாங்க. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வராரு, அவருடைய கையில தங்க மோதிரம் இருக்குது. ரா ஹாதிமன் மின் ஜஹபின் ஃபி யதி ரஜுலி, தங்க மோதிரம் இருக்குது. வேகமா போறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழட்டுறாங்க, கழட்டி தூக்கி போட்டுறாங்க. அப்ப அவங்களுக்கும் அவங்களுக்குமான உறவு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அவங்களுக்கும் அவங்களுக்குமான உறவு, ஒரு உரிமையோடு கரட்டை எரிகின்றார்கள் என்று சொன்னால் அந்த தூதரிடத்தில் இவர்கள் எவ்வளவு உரிமையை தங்களுக்காக கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா அதுக்கான காரணம் என்ன, அவங்க அந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அளவுக்கு நேசித்ததின் காரணமாக என்னிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முழு உரிமை இருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உரிமை இருக்குது. அந்த உரிமையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், எந்த விதமான கவலையும் பட மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சரியா இருந்தாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, அவர் கையில மோதிரத்தை போட்டுருக்கத பாக்குறாங்க, கழட்டுறாங்க, தூக்கி எறிஞ்சிடறாங்க. தங்க மோதிரம் நீ போடக்கூடாது, ஒருவேளை நீ அப்படி அணைந்திருந்தாய் என்று சொன்னால் நீ நரகத்திற்காக என்ன செஞ்சிட, உன்னுடைய கை விரல்களை நரகத்திற்காக நீ தந்து விட்டாய் அப்படிங்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்து விட்டு தூக்கி எறிகிறாங்க. தூக்கி எறிஞ்சாச்சு. தூக்கி எறிஞ்ச பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுறாங்க அந்த இடத்தை விட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் போயிடுறாங்க. போன உடனே அந்த மனிதர் இடத்தில் சொல்லப்படுது, போன உடனே அந்த மனித இடத்தில் சொல்லப்படுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன பிறகு சொல்லப்படுது, ஹுத் காத்திமக்க இன்தஃபா பிஹி அப்படிங்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க, நீ எடுத்துக்கப்பா, அது நீ தான் போடக்கூடாது, ஆனா வேற விதத்துல உனக்கு பயன் அளிக்குமா இல்லையா, வேற விதத்துல அது பயன் அளிக்குமா இல்லையா, அதனால நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த மனிதரிடத்துல என்ன செய்யறாங்க, எல்லாரும் சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் சொல்றாரு, அல்லாவின் மீது சத்தியமாக அதை நான் தொடவே மாட்டேன், நான் அதை தொடவே மாட்டேன். அதை தூக்கி எறிஞ்சது அல்லாஹுடைய தூதர், என்னுடைய உரையில் இருந்து அல்லாஹுடைய தூதர் தூக்கி எறிஞ்ச பொருளை நான் அது எவ்வளவு மதிப்பு மிக்கதாக இருந்தாலும் நான் அதை தொட மாட்டேங்கிற, எப்படி ஒரு இத்திபா பாருங்க, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள அந்த பற்றும் அந்த அன்பும், அல்லாஹ்வுடைய தூதர் வேண்டாம் என்று வெறுத்த ஒன்று எனக்கு தேவையில்லைன்னு யோசிக்கிறார். அதை எடுத்தா அவருக்கு தப்பும் கிடையாது, அதை அவர் வேற விதத்தில் பயன்படுத்தினாலும் தப்பும் கிடையாது, அது குற்றமாகவும் பார்க்கப்படாது. இருந்தாலும் இறை தூதர் வெறுத்த ஒன்று நானும் வெறுக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அதன் மூலமாக நரகத்திற்கு செல்ல விரும்புகிறியான்னு கேட்டாங்க, திருப்பி அது எனக்கு தேவையே இல்லைங்கிற. அப்ப இந்த அளவுக்கு தான் நபித்தோடர்கள் இருந்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் அப்படிங்கிறவங்க வந்து சாதாரணமாக நாம் எடை போட்டு பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்கள் அல்ல. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அதுக்கு மாற்று யோசிக்கிறவங்களே கிடையாது, அது என்னவா இருந்தாலும் சரி. ஒமா காணலி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலஹு அம்ரன் அய் யகூன லஹுமுல் கியரத்து மின் அம்ரஹிம். 33வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனம் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வமா காணலி முஃமினத்தின் வலா வமா காணலி முஃமினின் வலா முஃமினத்தின், எந்த இறை நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, இதா கதல்லாஹு வ ரசூலஹு அம்ரன், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் தீர்ப்பளிச்சுட்டா, ஐயக்கூன லஹுமுல் கியரத்து மின் அம்ரஹிம், அந்த விஷயத்தில் சுய விருப்பம் கொள்ள அவங்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மிகச்சரியாக இருந்தாங்க. அல்லாஹுடைய தூதருடைய தீர்வா, அல்லாஹுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கடா, அதை மீறி நான் எதையும் செய்வதில்லை என்பதுல அவங்க கவனமா இருந்தாங்க. அல்லாஹுடைய தூதர் ஒரு காரியத்தை செய்தால் அது சரியாக இருக்கும் என்று யோசிக்கக்கூடியவர்கள் தான் சஹாபாக்கள். அதுல அல்லாஹுடைய தூதருக்கு அப்படியே கட்டுப்படுவாங்க. நம்மளால தெரிஞ்ச அறிந்த அதிகமாக பேசப்பட்ட ஒரு செய்தி தான் இது. என்ன செய்தி அப்படின்னா, உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய ஒரு அழகான ஒரு செய்தி. உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகவும் விருப்பமான நெருக்கமானவர்கள். ஏன்னா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளை, தன்னுடைய வளர்ப்பு மகனுடைய பிள்ளை, நல்ல பேர குழந்தை அளவுக்கு என்ன செஞ்சாங்க, மிகவும் நேசத்திற்குரியவர்களாக பார்த்தாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு வழக்கு விஷயமாக வராங்க. அந்த வழக்கு தெரியும், ஒரு திருட்டு வழக்கு விஷயமா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராங்க. மக்சூமியா குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க, திருடிடுறாங்க, கையை வெட்டணும். அந்த விஷயத்திற்காக உசாமா ரலி அல்லாஹுவை அந்த கூட்டம் அந்த மக்சூமியா குலத்தார் வந்து பரிந்துரைக்காக அனுப்புறாங்க. ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணியினுடைய கை வெட்டப்பட்டது என்றால் சமூகத்தில் வேறு மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க வந்து பரிந்துரைக்காக அனுப்புறாங்க. உசாமா ரலி அல்லாஹுவும் பரிந்துரையும் பண்றாங்க, உசாமா ரலி அல்லாஹுவும் பரிந்துரையும் பண்றாங்க. பரிந்துரை பண்ண அந்த நேரத்தில் உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அருகாமை உசாமா ரலியல்லாஹு அன்ஹு நிறுத்தி வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் வர சொல்றாங்க, மற்ற எல்லா சஹாபாக்களையும் வர சொல்றாங்க. பரிந்துரை செய்தவர் யாரு, தனக்கு நெருக்கமானவர், அவட்ட ரகசியமா சொல்லி விட்டுருக்கலாம், இப்படி பண்ணிட்ட, இனிமே நீ இப்படி பண்ணாத, இதோட நீ நிப்பாட்டிக்கோ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லி விட்டுருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி செய்யல. உசாமா ரவி எல்லாம் நிப்பாட்டிட்டு எல்லாத்தையும் வர சொல்றாங்க. எல்லாரும் வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி ஒரு பிரச்சனை, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்த உடனே உசாமா அந்த பெண்ணுக்காக பரிந்துரை செய்து வந்தார். நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் நான் கையத்தான் வெட்டியிருப்பேன் அப்படிங்கிற, சரியா, இனிமே யாரும் இப்படிப்பட்ட விஷயத்துல பரிந்துரை செஞ்சு என்கிட்ட வராதிங்க அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம், நம்மள்கிட்ட யாராவது ஒருத்தர் இந்த மாதிரியான பிரச்சனைல வராரு, அவரை வச்சுக்கிட்டு நம்ம பேசுவோமா? பேச மாட்டோம். ஒன்னு அவர்த்த ரகசியமா பேசி முடிச்சிருவோம், அது சபைக்கே கொண்டு வர மாட்டோம். ஒருவேளை சபைக்கு வந்தால் கூட அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவ குறைச்சலாக என்ன செய்வாரு, அவர் பார்ப்பாரு, அது வந்து சண்டையிடப்படும். ஒரு முகமா, அதாவது ஒரு மூடலாக அவரை பற்றி குறிப்பிட்டால் கூட என்னை பத்தி ஏன் சொன்னீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனையாகும். ஒன்னும் வேணா, பயான் பண்ணும் போது பொதுவா ஒரு விஷயத்தை சொல்லி யாருக்கா ஒருத்தருக்கு குத்துனாலே இங்க பிரச்சனையா இருக்கு. அவதான் இல்லையா, என்னை பத்தி தான் இவர் பேசிட்டு போயிட்டாரு, இவர் என்னை பத்தி தான் பேசியிருக்காரு, நல்லா தெரியும், பிரச்சனையா இருக்கும். அங்க அதெல்லாம் இல்ல, டைரக்டா நிக்கிறார், பக்கத்துல நிக்க வச்சுட்டு சொல்றாங்க. சொன்ன பிறகு, சொல்லி முடிச்ச பிறகு, உசாமா ரதி எல்லாரும் ஏன் இப்படி சொன்னீங்க நல்லா உடைய தூதர்கிட்ட கேட்டாங்களா? கேட்கல. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, அந்த நிகழ்வு முடியுது. நம்மளா இருந்தா என்ன செய்வோம், குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்த நின்றுட்டானா அதோட அவன் முடிஞ்சான் நம்மள்ட்ட, அப்படித்தானே? அவனை ஒரு கேள்வி கேட்டா நம்ம நூறு ஏன் இப்படி பண்ண, நீ பேசாம இருந்திருக்க மாட்டியா, தேவையா உனக்கு இப்படின்னு ஆயிரம் கேள்வியை கேட்டு அவன் ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவான், ஆக ஓம மாட்டமா? அது ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க. எந்த சஹாபியும் போய் உசாமாவட்ட போய் என்ன இப்படி பண்ணிட்டேன்னு கேட்கவே இல்லை, கேட்டிருக்கணும்ல, கேட்கல. ஒரு குறை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, அங்க குறையும் சொல்லல. அங்க என்ன பார்த்தாங்க சஹாபாக்கள், அங்க பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காரியம் தவறாக நிகழ்ந்து விட்டது, இனிமேல் நிகழக்கூடாது என்பதற்காக யார் அந்த தவறை செய்தாரோ அவருக்கும் சொல்லப்பட்டிருக்குது, அதே போல இனிமேல் யாரும் அந்த தவறை செய்யக்கூடாது என்பதையும் என்ன செய்தாங்க, மற்றவர்களுக்கும் உணர்த்தி இருக்கிறாங்க என்ற ரீதியில சஹாபாக்கள் அதை எடுத்து அப்படி போயிட்டாங்க. அதான் சஹாபாக்கள் அப்படித்தான் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்திருக்கிறாங்க, அப்படித்தான் பாடவும் பயின்றிருக்கிறாங்க. ஒரு விஷயம் என்னதான் இருந்தாலும் இல்ல இல்ல இதுக்கு இப்படித்தான் நீங்க சொன்னாலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை என்றைக்குமே அல்லாஹ்வுடைய தூதரால் உருவாக்கப்பட்ட அந்த சமூகத்துல கிடையவே கிடையாது. அப்ப இதெல்லாம் அவங்கள்ட்ட நம்ம படிக்கணும். நாமும் இத்திபாங்கிறோம், அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுறோம், குரான் சுன்னாங்கிறோம், நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, நிறைய விஷயங்களை பார்க்கிறோம், படிக்கிறோம், தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் நம்மள்கிட்ட அப்படி இருக்குதா, அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுவதில் நான் சரியானவர்களாக, நீதமானவர்களாக, உண்மையானவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கறத யோசிக்கணும். அதுக்கான ஒரு நல்ல ஒரு வாழ்வியல் வழிகாட்டிகளாக நமக்காக தரப்பட்டவர்கள் யார் அப்படின்னா நபித்தோழர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இதை விட ரொம்ப அழகான ஒரு செய்தி பாருங்க, ரொம்ப முத்தாய்ப்பான மிகச்சிறந்த ஒரு செய்தி இது. மக்காவுடைய வெற்றியினுடைய நிகழ்வுல நடந்த ஒரு செய்தி பாருங்க, ஒரு நீண்த ஒரு செய்தி. ஹாத்திப் இப்னு அபு பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்ளக்கூடிய, மக்காவுக்கு படையெடுத்து போகக்கூடிய செய்தியை ரொம்ப ரகசியமாகத்தான் என்ன செஞ்சாங்க, வச்சிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்குமே தெரிவிக்க கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படிதான் என்ன செஞ்சாங்கன்னா, மக்காவுடைய வெற்றியை வந்து என்ன செஞ்சாங்கன்னா கொண்டு போனாங்க. மக்கா வச்சு எப்ப நினைச்சு தெரியுமா, வேணாம் சாவல் போய் கோச்சுக்குவார். மக்கா வச்சு எப்ப நினைச்சான் சரி, யாராவது சொல்லுங்க. கடைசியில இந்த சைடு மக்கா எப்பொழுது வெற்றி கொள்ளப்பட்டது, ஹிஜ்ரி 8 வேற ரமலான் மாசத்தில் வெற்றி கொள்ளப்பட்டது. மக்கா வச்சு எப்ப நினைச்சு, ரமலான்ல தான் நினைச்சு. இஸ்லாமிய வரலாற்றில் 2 மிக முக்கியமான வெற்றிகள், தொடக்கமும் முடிவும். முதல் முதலாக மக்கா குறைசிகள் வெற்றி கொள்ளப்பட்டது பதில்ல, அது எப்ப, ரமலான்ல தான். ஒட்டுமொத்த மக்கா நகரமே வெற்றி கொள்ளப்பட்டது ரமலான் மாதத்துல தான். அப்ப அந்த விஷயத்தை என்ன செஞ்சாங்கன்னா, ரொம்ப ரகசியமான முறையில் என்ன செஞ்சாங்க, கொண்டு போயிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது என்ன செய்யறாரு அப்படின்னா, ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு வந்து ஒரு கடிதத்தை எழுதி ஒரு பெண்ணிட்ட கொடுத்து, இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்ள வராங்க, ஒரு பெரும் படையோடு வராங்க அப்படிங்கிற அந்த செய்தி என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த கடிதத்தில் எழுதி அந்த பெண்மணிக்கு கூலியும் கொடுத்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அனுப்பிடுறாங்க. இப்படி அனுப்பி விட்ட அந்த செய்தி என்ன செய்யுது அப்படின்னா, அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹு தஆலா தெரிவிச்சிடறான், தெரிவிச்சோன்னு என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவறியல்லாதவர்களையும் என்ன செய்யறாங்க, மிக்தாத் ஜுபேர் அபு மர்சத் கனவி அப்படிங்கிற நாலு பேர் என்ன செய்யறாங்க, அனுப்புறாங்க. போய் பாருங்க, இந்த இடத்துல ஒரு பெண்மணி இருப்பா, அவள்கிட்ட வந்து குறைசிகளுக்கு அனுப்பப்பட்ட ஒரு கடிதம் இருக்கும், அந்த கடிதத்தை வாங்கிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. அவங்க விரைந்து போறாங்க, அலி ரதியல்லாஹு அன்ஹு போறாங்க, மிக்தாது போறாங்க. அதே போல எல்லாரும் என்ன செய்யறாங்க, போய் என்ன செய்யறாங்க, அந்த கடிதத்தை என்ன செய்யறாங்க, வாங்குறதுக்காக அந்த பெண்மணியை போய் என்ன செய்யறாங்க, பாத்துறாங்க. பார்த்த உடனே அந்த பெண்மணிட்ட கேட்கிறாங்க, உன்கிட்ட ஒரு கடிதம் இருக்கு, அந்த கடிதத்தை கொடு அப்படின்னு கேட்கும் போது அந்த பெண்மணி சொல்றாங்க, என்கிட்ட எந்த கடிதமும் இல்லை, எந்த கடிதமும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த பெண்மணியினுடைய அந்த பயணத்துடைய சாமான்கள் இருக்குமா இல்லையா, எல்லாத்திலையும் தேடி பார்க்கறாங்க, எதுலையுமே இல்லை. அலசி ஆராய்ஞ்சு பார்த்தாச்சு, எதுலையுமே இல்லை. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, என்கிட்ட எதுவுமே இல்லை, எதுவும் கிடைக்கவும் இல்லை. அப்ப உடனே அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க, நபிசுவாதாசன போய் சொல்ல மாட்டாங்க, எதுலையுமே இல்லைனா கூட கண்டிப்பா இந்த பெண்மணிட்ட இருக்குது, ஏன்னா சொன்னது யாரு, அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க போய் சொல்ல மாட்டாங்க, அதனால உன்கிட்ட இருக்குது அப்படிங்கறது என்ன செய்யறாங்க, அழுத்தமாக சொல்லும் போது அந்த பெண்மணிட்ட சொல்றாங்க, நீ ரொம்ப பிடிவாதம் முடிக்கிற, உன்னுடைய பிடிவாதத்தை விளக்கிக்கொள், இல்லைனா உனக்குதான் மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கட்டத்தில் என்ன செய்யறா, அவனுடைய சடை முடிக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த அந்த கடிதத்தை எடுத்து என்ன செய்யறானா கொடுத்துறான். கொடுத்தனதுல என்ன போட்டிருந்துச்சு, ஹாத்திப் இப்னு அபிபல்தா குறைசிகளுக்கு எழுதுவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பார்க்கறதுக்கு உங்களை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி அந்த கடிதத்தில் இருக்குது. சரியா, உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஹாத்திபை கூப்பிடுறாங்க. ஹாத்திப் அவர்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க, ஹாத்திபை என்ன இது, நீங்க இவ்வளவு ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறீங்களே என்ன இது? அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹுடைய தூதரே, நான் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஏத்திருக்கிறேன். அவர் சொல்ற விஷயம், ஏன்னா சந்தேகப்பட்ட கூடாதுல, நான் வந்து மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டேன் கூட நீங்க நினைச்சிடாதீங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். நான் மதம் மாறவும் இல்லை, நான் அதை மாற்றிக்கொள்ளவும் இல்லை. நான் ஏன் கடிதம் கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யறாரு, சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும், இங்க இருக்காங்களா இல்லையா, எல்லாத்துக்கும் அங்கே உறவினர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய உறவுகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களுடைய குடும்பத்தாருக்கு உறவினர்கள் இருக்கிறாங்க, அவங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆள் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு எந்த உறவினருமே இல்லை, எனக்கு எந்த உறவினருமே இல்லை. அதனாலதான் என்ன செய்யறேன் அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தை செய்தால் அவங்க என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக்குவாங்க அப்படிங்கறதுக்காகத்தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நான் இப்படி ஒரு காரியத்தை செய்தேன் அப்படிங்கறது என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே கோபப்பட்டு சொல்றாங்க, இவர் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாற செய்து விட்டார். இந்த ஹாத்திப் என்ன செஞ்சாரு, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாற செய்து நயவஞ்சகன் ஆகிட்டார், முனாஃபிக்காக ஆகிட்டார். அதனால அல்லாஹுடைய தூதரே, நீங்க வந்து எனக்கு அனுமதி கொடுங்க, இவரை நான் வந்து வெட்டி வீழ்த்திடுறேன், கழுத்தை சீவுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்றாங்க, உமரே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பதிலில் கலந்து கொண்டவர்களை பற்றி என்ன சொல்கின்றான் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. எவர்களெல்லாம் பதிலில் கலந்து கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் மன்னிக்கப்பட்டார்கள், அவர்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான். நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டுட்டு சொல்றாரு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாத்திப் பதிலில் கலந்து கொண்டவர் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்ட அடுத்த மாத்திரம் தாங்க, அதாவது கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்ன உடனே பதில கேட்டவன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதுட்டு சொல்றாங்க, அல்லாஹும் அவனுடைய தூதருமே மிக அறிந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. புகாரியில 3081 ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாருங்க எப்படி ஒரு பக்குவம், எப்படி ஒரு சிந்தனை பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடுத்த மாத்திரத்தில் வேற எந்த யோசனையும் கிடையாது அவங்களுக்கு. இல்ல நீங்க சொன்னதெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது, அவர் என்ன இருந்தாலும் இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டாரு, நீங்க அவருக்காக நீங்க பரிந்து பேசுறீங்க, இதெல்லாம் எதுவுமே அங்க இல்ல. அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, சொன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே கட்டுப்பட்டு நடக்கணுமே தவிர அதுக்கு மாற்றமாக நாம் யோசிக்கவும் கூடாது, சிந்திக்கவும் கூடாது அப்படிங்கறதுல சஹாபாக்களை போன்று ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர்கள் வேற யாருமே கிடையாது. அப்ப இதுதான் அவருடைய வாழ்க்கை. சஹாபாக்களுடைய வாழ்வுல நாம் இது போன்ற விஷயங்களை என்ன செய்யணும்னா படிப்பனையாக பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி கட்டுப்பட்டிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தீர்ப்புடைய விஷயத்தில் எப்படி இருந்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்தை சொன்னா அடுத்த நிமிடம் அதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில காலம் முழுக்க எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதுல இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்ப இது போன்ற ஒரு சிந்தனைகளும் இது போன்ற ஒரு எண்ணங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு இருக்கணும். நாமும் அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுறதாக சொல்றோம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நம்ம எல்லா சூழல்களிலையும் அல்லாஹுடைய தூதருக்கு முழுமையாக கட்டுப்பட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்படி நாம் யோசிக்கும் போது நம்மிடத்திலும் நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய சிந்தனைகளிலையும் நல்ல மாற்றங்கள் வரலாம். அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களும் நல்ல மாற்றங்களுக்கும் உரிய நல்ல நம்பிக்கையாளர்களாக எல்லாம் அல்லாஹ் உங்களையும் என்னையும் கேள் புரிவானாக. வாஹர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.